நாளும் ஒரு நல்லெண்ணம். நகைச்சுவையில் புகழ் பெற்று வரும் ஒரு கலைஞர் தொலைக்காட்சியில் புல்லாங்குழல் பற்றி சொன்ன ஒரு கருத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்தித்தேன். இதோ என் சிந்தனைகள்.
புல்லாங்குழல் செய்பவர் ஒருவர் மூங்கிலை வெட்டி துளைகள் செய்தார். அவர் வெட்டி எடுத்த மூங்கில் தன்மீது விழும் துளைகளை விரும்பாததால் கோபத்தில் முனகிக் கொண்டே இருந்தது. அந்த புல்லாங்குழலை வைத்து மேடையில் ஒரு இசைக்கலைஞர் வாசித்தபோது அழுகுரல் ஒன்றையே அந்த குழல் எழுப்பியது. அதை வாசித்தவர் எவ்வளவு முயன்றும் வேறு எந்த ஒலியும் அந்த குழலிடமிருந்து வரவில்லை. கோபத்தில் அந்த கலைஞர் அந்த புல்லாங்குழலை உடைத்து போட்டார். மற்றொரு மூங்கில் புல்லாங்குழலாக மாறியபோது தன் உடலில் செய்யப்பட்ட துளைகளை அமைதியாக தாங்கிக் கொண்டது. அந்த குழல் மேடையேறி கலைஞர் ஒருவரின் மூச்சுக்காற்றை தன் துளைகள் வழியே அழகிய இசையாய் வெளியிட்டது. கேட்டவர்கள் மெய் மறந்தனர். அந்த குழலும் புகழ் பெற்றது.
ஏப்ரல் 28 வரலாற்றில் என்று 1611 உலகிலுள்ள கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களிலேயே மிகப்பெரியதெனச் சொல்லப்படும் ராயல் யூனிவர்சிட்டி ஆஃப் சாந்தோ தோமாஸ் பிலிப்பீன்ஸ் நாட்டில் நிறுவப்பட்டது.
1932 மஞ்சள் காய்ச்சல் நோய்க்கான தடுப்பூசி முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது.
1937 ஈராக் நாட்டின் முன்னாள் அரசுத் தலைவர் சதாம் ஹுசேன் பிறந்தார்.
1945 இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி எதிர்ப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
1969 பிரான்சின் அரசுத் தலைவர் சார்ல் டிகால் பதவியிலிருந்து விலகினார்.
விவிலிய தேடல்.
பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. அன்புள்ளங்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாள் மாலை திருப்பலி நேரத்துல மக்களோடு சேர்ந்து இந்த பாடலை நான் பாடிக்கிட்டு இருந்தப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம். அந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல நான் பாடிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கை அப்படியே கரைந்து காற்றில் கலந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். இன்றைக்கும் அந்த எண்ணம் மனதில் ஒரு ஆசையாக பதிந்துள்ளது. வாழ்க்கையில் அனுபவித்து முழு மனதோடு ஒரு செயலை செய்யும் அந்த வேளையில் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா ஒரு நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு செல்லலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பலர் மனதுக்கு பிடித்த ஒரு செயலில் ஈடுபட்டிருந்த போது இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுபோலவே நானும் இந்த உலகத்தை விட்டு செல்ல விரும்புகின்றேன். என் மனதுக்கு அதிகம் நிறைவை தருகின்ற ஒரு செயல் இசை சம்பந்தப்பட்டது. ஒரு பாடலை கேட்டபடியே அல்லது ஒரு பாடலை பாடியபடியே இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றால் நான் மிகவும் மகிழ்வேன். அந்த பாடலோடு ராகத்தோடு அப்படியே கரைந்து காற்றில் சென்றுவிட வேண்டும். அந்த அளவுக்கு இசையில் எனக்கு ஈடுபாடு உண்டு. என்னைப் போல என்னையும் விட இசையில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் உங்களில் பலர் இருக்கலாம். இசையை கேட்க அல்லது பாடி மகிழ விரும்பாத மனிதர்கள் மிகச் சிலராகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கணிப்பு. இசையால் வசமாகா இதயமெது, இறைவனே இசை வடிவம் என்னும்போது தமிழில் எனக்கு மிகவும் பிடித்த பக்தி பாடல்களில் இதுவும் ஒன்று. இசையும் மதமும் இசையும் கடவுளும் மிக நெருங்கியவர்கள். அதிலும் சிறப்பாக இந்திய மரபில் தமிழ் மரபில் இசை ஒரு தெய்வீக வடிவம் பெற்றுள்ளது. கடவுளே இசை வடிவம் என்று சொல்வது நம்முடைய மரபு. யூத மரபிலும் மதமும் இசையும் மிக அதிக தொடர்பு உடையவை. திருப்பாடல்கள் நூல் இசையோடு பாடப்பட வேண்டியதொன்று. சென்ற விவிலிய தேடலில் திருப்பாடல்கள் அழகான எபிரேய கவிதைகள் என்று சிந்தித்தோம். இன்று திருப்பாடல்கள் இசையோடு பாடக்கூடியவை என்பதை பற்றி அதிகம் சிந்திப்போம். இசை தனிப்பட்டவர் பாடுவது, அனைவரும் பாடுவது, இசைக்கருவிகள் மட்டும் இசைப்பது என்று 3 வகைப்படும். நெவெல், கின்னோர், ஷோபார், ஹலீல் என்று 12 இசைக்கருவிகள் சொல்லப்பட்டுள்ளன. தொழுகை கூடத்தில் பாடுவதற்கு 12 ஆண்கள் அனுமதிக்கப்பட்டனர். நாம் இன்றைய திருவழிபாடுகளில் பயன்படுத்தும் பாடல் புத்தகங்களைப் போல திருப்பாடல்கள் நூல் யூதர்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டது. பல திருப்பாடல்களின் ஆரம்பத்தில் அந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது, எந்த இசைக்கருவியோடு எந்த ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்ற குறிப்புகளும் உள்ளன. உதாரணமா, நான்காவது திருப்பாடலுடைய துவக்கத்தில் காணப்படும் குறிப்பு இது: பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீதின் புகழ்பா. ஆறாவது திருப்பாடலின் துவக்கத்தில் இன்னும் விரிவான ஒரு குறிப்பு காணப்படுகின்றது: பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளோடு எட்டாம் கட்டையில் தாவீதின் புகழ்பா. இதுவன்றி அன்பர்களே, திருப்பாடல்களின் பல வரிகளில் பாடுவேன், ஆடி பாடுவேன், பாடுங்கள் என்ற வார்த்தைகள் பலமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இப்போது கேட்போம்.
திருப்பாடல் 9. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம்.
இதேபோல் அன்பர்களே, திருப்பாடல்கள் 30, 67, 149 என பல பாடல்களிலும் பாடுவதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. திருப்பாடல்கள் நூலின் இறுதி பாடலான 150 சங்கீதம் முழுவதுமே இசையில் நம்மை கரைத்துக்கொள்ள, இறைவனை நாவார மனதார போற்றி பாட நமக்கு விடுக்கப்படும் ஒரு அழகான அழைப்பு.
திருப்பாடல் 150. அல்லேலூயா, தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள், அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா.
மொத்தத்தில் திருப்பாடல்கள் நூல் இஸ்ராயலர்கள் அதிகம் பயன்படுத்திய ஒரு பாடல் புத்தகம் என்பதை எளிதில் உணரலாம். எருசலேம் கோவில் அழிக்கப்பட்ட போது இஸ்ராயலர்கள் மத்தியில் இசையும் பாடலும் அழிந்துவிடும் ஆபத்து ஏற்பட்டது. எருசலேம் கோவில் அழிக்கப்பட்டதும் பாபிலோன், பெர்ஷியா ஆகிய நாடுகளில் அடிமைகளாக இஸ்ராயலர்கள் இருந்தபோது இசை அவர்கள் மத்தியில் ஒலிக்கக்கூடாது என்னும் சட்டம் இயற்றப்பட்டது. சட்டங்களாலும் அடக்குமுறைகளாலும் இசையை அழித்துவிட முடியுமா என்ன? மௌனமாக தங்கள் அடிமைத்தனத்தை ஏற்று வாழ வேண்டும் என்று அந்நிய நாட்டு சட்டங்கள் இருந்தாலும் யூதர்கள் மனதில் இசை ஒலித்துக்கொண்டே இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதிகம் உதவியாக இருந்தது திருப்பாடல்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. யூதர்களை கொன்று குவித்த நாட்சி வதை முகாம்களில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகின்றது. அங்கு கைது செய்யப்பட்டிருந்த பல கைதிகள் மத்தியில் வயலின் வாசிக்கத் தெரிந்த ஒருவர் முதல் நாள் இரவு தன்னுடைய இசைக்கருவியை வாசித்தபடி பாடல்கள் பாடினார். முகாமிலிருந்த கைதிகள் அவரை சுற்றி நின்று பாடலை ரசித்தனர், சேர்ந்து பாடினர். பாடலை நிறுத்திவிட்டு அவர்களை கலைந்து போகச் சொன்னார்கள் சிறை அதிகாரிகள். அடுத்த நாள் இரவு அவர் மீண்டும் தன்னுடைய இசைக்கருவியோடு பாடிக்கொண்டிருந்தபோது அதிகாரிகள் வந்து அவரது இசைக்கருவியை உடைத்து எறிந்தனர். இசைக்கருவியை வாசித்த அவரது விரல்களை வெட்டினர். கைதிகள் அதிர்ச்சியில் கலைந்து சென்றனர். அடுத்த நாள் விரல்கள் வெட்டப்பட்ட நிலையில் அவர் அந்த வளாகத்தில் வந்து பாட ஆரம்பித்தார். மற்றவர்களும் சேர்ந்து பாடினர். அதிகாரிகள் வந்து அவரை இழுத்துச் சென்று அவரது நாக்கை வெட்டினர். முகாம் முழுவதும் அதிர்ச்சியில் மௌனத்தில் உறைந்தது. அடுத்த நாள் விரல்களும் நாவும் வெட்டப்பட்ட அந்த பாடகர் மீண்டும் வளாகத்திற்கு வந்தார். மற்ற கைதிகளும் அச்சத்தோடு, ஒருவித எதிர்பார்ப்போடு அவரை சுற்றி வந்து நின்றனர். அந்த பாடகர் கண்களை மூடி தன்னுடைய மனதில் எழுந்த ஒரு இசையை எழுப்பி அந்த இசைக்கு தகுந்தது போல் வார்த்தைகள் எழாத தன்னுடைய வாயை திறந்து தெளிவில்லாத ஒரு குரலில் பாடினார். உடலை அசைத்து ஆட ஆரம்பித்தார். மற்ற கைதிகளும் அந்த ஒலியில் தங்களையே இணைத்து அவரோடு சேர்ந்து ஆடினர். இதை பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் மௌனத்தில் உறைந்து போயினர். அன்புள்ளங்களே, அடிமைத் தளைகளுக்கு அடக்கு முறைகளுக்கு ஆளான எந்த ஒரு குழுவும் இசையால் வாழ்ந்துள்ளது என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் பல உள்ளன. பழைய ஏற்பாட்டுக் காலம் முதல் இன்று வரை துன்பங்களை தாங்கி வாழும் யூதர்கள், இஸ்ராயலர்கள் இசையால் பாடல்களால் வாழ்ந்தது நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம். இசையை பாடல்களை அவர்கள் மத்தியில் வளர்த்த பெருமையின் பெரும்பகுதி நம்முடைய திருப்பாடல்களை சாரும். திருப்பாடல்கள் குறித்த நம்முடைய தேடல்கள் தொடரும்.
குறித்த விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.